ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். தில்லி மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய நுகர்வோர் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. ரஷ்யாவில் இன்று நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் 101 ரன் வித்தியாசத்தில் புதுச்சேரியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தில்லி மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 12,015 கோடி ரூபாய் செலவில் இந்த விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த விரிவாக்க திட்டத்தின் கீழ் 3 வழித்தடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன்படி ஆர்கே ஆஷ்ரம், இந்திரபிரஸ்தா, ஏரோசிட்டி 1வது விமான நிலைய முனையம், துக்ளகாபாத், கலண்டிகஞ்ச் ஆகிய வழித்தடங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த விரிவாக்க திட்டம் முடிவடைந்த பின்னர் தில்லி மெட்ரோ ரயில் சேவை 400 கிலோமீட்டர் தொலைவிற்கு கூடுதலாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உலகின் 3வது பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பு கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தில்லி மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசு, தில்லி அரசு மற்றும் சர்வதேச அமைப்புகளின் நிதி உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த விரிவாக்க திட்டத்தின் மூலம் நாள்தோறும் பயணிக்கும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இந்த மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் கூட்டுறவுத்துறை தொடர்பான மாநாட்டில் இன்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு 2014 ஆம் ஆண்டு 22,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இது தற்போது 1,27,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட இளையோர் அலுவலர்களுக்கான பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு கூடுதல் பொறுப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாவட்ட இளையோர் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக்கொண்டார். ஆரவல்லி மலை தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பினை இக்கட்சிகள் தவறாக குறிப்பிடுவதாகவும் தெரிவித்தார். இதுபோன்ற தவறான செய்திகளுக்கு மக்கள் செவிசாய்க்க வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். போதைப்பொருள் பயன்பாட்டினை ஒழிப்பதற்கான இயக்கத்தில் இதுவரை 15 கோடிக்கும் மேற்பட்ட இளையோர் இணைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை இந்த இயக்கம் சென்றடைந்திருப்பதாக அவர் கூறினார். 20,000 மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வேளாண் மேம்பாட்டிற்கான உயர்நிலை பணிக்குழு கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் அழைப்பு விடுத்த இந்த கூட்டத்தில் வேளாண் மேம்பாட்டிற்கான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தேசிய நுகர்வோர் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி, நுகர்வோர் உரிமை குறித்து கூடுதல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நுகர்வோர் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். இதன் காரணமாக உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாகும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்து தரப்பினரையும் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சியில் தமது அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் கூறியுள்ளார். பாட்னாவில் கட்டப்பட்டு வரும் மருத்துவ அறிவியலுக்கான பல்கலைக்கழகம் மற்றும் பீகார் பொறியியல் பல்கலைக்கழகத்தின் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த 2 கல்வி நிறுவனங்களும் கல்வித்துறை கட்டமைப்புக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த கட்டுமான பணிகளை குறித்த நேரத்திற்குள் நிறைவேற்றுமாறும் திரு நிதிஷ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பொது இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்பவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். குஜராத்தில் சிறுவர்களுக்கு ஏற்படும் நீரிழிவு நோய் பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. காந்தி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பாட்டீல் இதனை தொடங்கி வைத்து பேசினார். மக்களின் உடல் நலனுக்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படும் சிறுவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை வழங்கப்படும் என்றும் திரு பூபேந்திர பாட்டீல் கூறினார். மகாராஷ்டிராவில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவதென ராஜ் தாக்கரே தலைமையிலான மகாராஷ்டிரா நவ் நிர்மாண் சேனா முடிவு செய்துள்ளது. இன்று மும்பையில் உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே கூட்டாக இணைந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டனர். அம்மாநிலத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அதற்கு மறுநாள் மேற்கொள்ளப்படுகிறது. தில்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 7 பேரின் நீதிமன்ற காவலை மேலும் 15 நாட்களுக்கு நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் அமர்வு நீதிபதி திரு பிரசாந்த் சர்மா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். ரஷ்யாவில் இன்று நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மாஸ்கோவில் சந்தேகத்திற்கு இடமான நபரை கைது செய்ய காவல்துறையினர் முயன்றபோது இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உயிரிழந்தவர்களில் 2 பேர் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் 101 ரன் வித்தியாசத்தில் புதுச்சேரியை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த தமிழகம் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 310 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக பிரதோஷ் ரஞ்சன் பால் 73 ரன் எடுத்தார். 311 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த புதுச்சேரி 46.5 ஓவரில் 209 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. அதிகபட்சமாக நேயான் ஷியாம் காங்கையன் 60 ரன் எடுத்தார். குர்ஜப்னீத் சிங் அபாரமாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உலக செஸ் லீக் போட்டியில் பிரக்ஞானந்தாவின் எஸ்ஜி பைப்பர்ஸ் அணி பட்டம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த அணி கான்டினென்டல் கிங்ஸ் அணியை வென்றது. இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 3 ஒருநாள் மற்றும் 5 2020 கிரிக்கெட் போட்டிகளில் 2 அணிகளும் பங்கேற்கின்றன. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் தீப்தி சர்மா முதலிடத்தை பிடித்துள்ளார். 737 புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய நுகர்வோர் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. ரஷ்யாவில் இன்று நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் 101 ரன் வித்தியாசத்தில் புதுச்சேரியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.